அறக்கட்டளையின் மரபு சுவலி ஒளி புத்தகத் திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. புத்தகத்தின் பெயர் ஆத்மாவின் ராகங்கள். எழுதியவர் தீபம் நா. பார்த்தசாரதி. எழுதிய ஆண்டு 1969. ஆத்மாவின் ராகங்கள், அத்தியாயம் 6. வாசிப்பது முனைவர் வி. அன்புமணி. ராஜாராமன் எழுந்திருந்து கண்களை கசக்கிக் கொண்டு மொட்டை மாடி பக்கம் வந்து கைகளை தூக்கி சோம்பல் முறித்தபோது எதிர்ப்புறம் கைப்பிடி சிவர் அருகே மதுரம் நின்று கொண்டிருந்தாள். சௌக்கியமா? அடிமனதிலிருந்து ஆத்மபூர்வமாக வந்த அந்த குரல் சுகமான சங்கீதம் போல் ஒலித்தது. திடீரென்று சௌந்தரியவதியான அவளை எதிரே சந்தித்ததும் அவனுக்கு பேச வரவில்லை. சௌக்கியம் என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டி வைத்தான். அம்மா காரிய ஆட்சி போல இருக்கே, நாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், என்ன செய்யலாம், அவன் அவளுக்கு பதில் சொன்னான். ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க, உடம்பு கருத்து போயிருக்கே. அந்த பரிவான விசாரணையின் கனவில் மூழ்கி ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் தவித்த ராஜாராமன், இப்ப பாடினது யாரு, நீதானே என்ற கேள்வியை வேறுபக்கம் திருப்பினான். அவள் சிரித்தாள். ஏன், நான் தான் பாடினேன். உங்களை சிரமப்படுத்தாம தூக்கத்திலிருந்து எழுப்ப எனக்கு வேற உபாயம் தெரியல. என்ன பாடினேன்? தெரியலேது ராமா பக்தி மார்க்கம்னு பாடினேன். ஏன், பாட்டு பிடிக்கலையா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருந்தது, காலங்காத்தால கேட்கறதுக்கு சுகமா இருந்தது, அதான் கேட்டேன். இன்னொரு தரம் பாடட்டுமா? பாட. தெரியலேது ராமா பக்தி மார்க்கமும். அவள் பாட தொடங்கியதுமே குறுக்கிட்டு கேட்டான் அவன், இதுக்கு என்ன அர்த்தம்? வரும் ராமா உன்னை பத்தி பக்தி செய்யும் மார்க்கம் தெரியலையே என்று அவன் பக்கமாக கையை சுட்டிக்காட்டி பதில் கூறினாள் அவள். அப்படி பதில் சொல்லும்போது அவள் முகத்தில் வெட்கமும் புன்னகையும் போட்டியிட்டன. அதை கேட்டு ராஜாராமனுக்கு மெய் சிலிர்த்தது. இரண்டு அர்த்தத்தில் அவள் அந்த வாக்கியத்தை சொல்லியதை அவன் இதயம் உணர்ந்தது. காவியம் அலங்காரம் எதுவுமே கற்காமல் தாசிகளுக்கு எப்படி இவ்வளவு நயமாக உரையாட வருகிறது? இவர்கள் சங்கீதத்தை விட நயமாக சம்பாஷிக்கிறார்கள், நிருத்தியத்தை விட லலிதமாகவும் கோமலமான சுபாவத்தோடும் பழகுகிறார்கள். இந்த கவர்ச்சிகள் யாவும் இவர்களுக்கு பரம்பரையான மூலதனம் போலும் என்றெண்ணி உள்ளுற வியந்தான் அவன். மதுரம் எங்கே? அந்த அர்த்தத்தை இன்னொரு தர சொல்லு. அவள் நாணி தலைகுடிந்தாள். அதிகாலையில் கண்ட கனவு நினைவு வந்தது அவனுக்கு. இன்று காலையில் என்னுடைய பூக்கள் அர்ச்சிக்கும் பாகியம் கால்களுக்கு கிடைக்கவில்லையே மதுரம். தேவதையின் பாதங்கள் அர்ச்சிக்க முடியாத எல்லை வரை விலகி போகும்போது பக்தி செய்கிறவர்களுக்கு அவற்றை அடையும் மார்க்கம் புரிவதில்லை. நடுவில் எத்தனை சுவர்களோ தடுக்கின்றன. மறுபடியும் அவள் பாடிய சங்கீதத்தை விட பேசிய சங்கீதம் நயமாயிருப்பதை உணர்ந்தான் அவன். வாசகசாலைக்கும் முத்திரப்பன் குடும்பத்துக்கும் பத்தர் மூலம் உதவி செய்ததற்காக அவளுக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்ல நினைத்து நினைத்தபடி வார்த்தைகள் வராமல் அவன் ஏதோ சொல்ல தொடங்கிய போது, அதுக்கென்ன இப்ப நான் பெருசா ஒன்னும் பண்ணிடல என்ற பெருந்தன்மையாக பதில் சொல்லி பேச்சை உடனே முடித்து விட்டாள் அவள். அந்த சமயத்தில் உட்புறம் இருந்து அவள் தாய் தனபாகித்தன் குரல் அவளை கூப்பிடவே, அம்மா கூப்பிடுறா, அப்புறமா பாக்குறேன், உங்க உடம்பு தேரணும், கவனிச்சுக்கோங்கோ என்று கூறிவிட்டு அன்னம்மாய் அசைந்தசைந்து நடந்து போய்விட்டாள். காலையில் சலூனுக்கு போய் முடிவெட்டி கொள்ள நினைத்திருந்தான் அவன். கீழே பத்தர் கில்டு கடையை திறந்திருந்தார். அவரிடமே கொஞ்சம் உமிக்கறி வாங்கி பல் விளக்கி முகம் கழுவி கொண்டு சலூனுக்கு புறப்பட்டான் ராஜாராமன். அவன் முடிவெட்டி கொண்டு திரும்பி வந்தபோது பத்தர் அவனுக்கு சொல்வதற்காக தகவல் வைத்திருந்தார். காந்தி இருவின் உடன்படிக்கை கொண்டாடும் சந்தர்ப்பத்தை ஒட்டி மாகாண காங்கிரஸ் மாநாடு இங்கே மதுரையில் கூட போகிறதாம். சத்தியமூர்த்தி தலைமை வகிக்க போறாராம். பெரிய ஊர்வலத்துக்கும் ஏற்பாடு செய்யணுமா. விருதுபட்டி காமராஜ் நாடார், முத்துசாமி ஆசாரி எல்லாரும் வந்திருக்காங்களாம். ஊர்வாங்க கூட்டம் இன்னைக்கு 11 மணிக்கு இருக்கான். உங்களை வர சொல்லி தகவல் சொல்லி அனுப்பியிருக்காங்க, குளிச்சுட்டு புறப்படுங்க என்றார் பத்தர். சத்தியமூர்த்தி வரப்போகிறார் என்று கேள்விப்பட்டு அவனுடைய வாலிப உள்ளம் துள்ளியது. அவருடைய அற்புதமான அணித்தரமான பிரசங்கத்தை கேட்கலாம் என்று தோன்றிய போது இளம் தேசபக்தன் ஒருவனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய குதூகலம் அவனுக்கும் ஏற்பட்டது. குளித்து உடைமாற்றிக்கொண்டு சித்திரை வீதி மூளை ஹோட்டலில் ஏதோ சாப்பிட்டு விட்டு அவசரமாக கமிட்டி அலுவலகத்துக்கு விரைந்தான் அவன். அங்கே கூடியிருந்த பெரியவர்கள் எல்லோரும் அவனை அனுதாபத்தோடு விசாரித்தார்கள். செய்தி தெரிந்த சிலர் அவன் தாய் காலமானது பற்றி துக்கமும் கேட்டார்கள். இனிமே என்ன கவலை, நம்மூர் சுபாஷ் போஸ் கூட்டத்துக்கு வந்தாச்சு என்று வேடிக்கையாக அவனை வரவேற்றார் ஒரு தேசபக்தர். உள்ளூர் தேசபக்தர்கள் அவனுடைய உயரமான கம்பீர தோற்றத்தை வைத்து செல்லமாக அவனை மதுரை போஸ் என்று அழைப்பது வழக்கம். வெண்ணிற கதர் குழாய்களோடு கூடியிருந்த அந்த கூட்டத்தின் தலைகளை பார்த்தபோது பரிசுத்தமான கடமையை சிறமே சுமந்தபடி அவர்கள் எல்லோரும் அமர்ந்திருப்பதாக தோன்றியது அவனுக்கு. ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கும் மகாநாட்டு சேவாதள தொண்டர்களை மேற்பார்த்துக்கிறதுக்கும் ராஜாராமனை நியமிச்சிடலாம் என்றார் ஜோசப் சார். மற்றவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். ஊர்வலத்துக்கும் மாநாட்டுக்கும் அவரவர்களால் முடிந்ததை வசூல் செய்ய வேண்டும் என்று கமிட்டி கூட்டத்தில் கூறப்பட்டது. கதர் பிரச்சாரத்தில் தொண்டர்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பிரதிஜை எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாரதி பாடல்களை பிரபலப்படுத்துவது ஒவ்வொரு தேசியவாதிக்கும் கடமையாக இருக்க வேண்டும் என்று சீனிவாச வரதன் உற்சாகமாக கூறினார். அவருடைய மனைவி பத்மாசனி அம்மாள் அடக்கமே உருவாக அருகே அமர்ந்திருந்தாள். மாமா, நீங்க கொடுத்த பாரதி பாடல் புஸ்தகத்தை அநேகமாக மனப்பாடமே பண்ணிட்டேன் என்று ராஜாராமன் அவரிடம் கூறிய போது, சபாஷ் அம்பி என்று அவன் முதுகில் தட்டி கொடுத்தார் சீனிவாச வரதன். அம்பி என்று கூப்பிட்டால் சிறு வயசிலேயே அவனுக்கு கோபம் வரும். பலரிடம் அப்படி கோபப்பட்டும் இருக்கிறான். வாலிபனான பிறகும் சீனிவாச வரதன் சார் அப்படி கூப்பிடும் போது மட்டும் அவனுக்கு கோபமே வருவதில்லை. கமிட்டி ஆபீஸ்லேருந்து மறுபடியும் அவன் வாசசாலைக்கு வரும்போது 1 மணிக்கு மேலாகிவிட்டது. டிஃபன் காரியில் சாப்பாடு மேலே இருக்கு, போய் சாப்பிடுங்க தம்பி என்றார் பத்தர். சந்தேகத்தோடு அவன் அவரை கேட்டான், ஏது உங்கள் வீட்டிலேருந்து கொண்டாந்தீங்களா? பத்தர் சிரித்தார், பதில் சொல்ல தயங்கினார். எங்கேருந்து கொண்டாந்தா என்ன, போய் சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம். அவன் மேலே படியேறி வந்தான். டிஃபன் காரியரில் தனவாக்கியம் என்ற எழுத்து அடித்திருந்தது. அவனுக்கு கொல்லவும் முடியாமல் தள்ளவும் முடியாமல் மனசு தவித்தது. பத்தரை கூப்பிட்டு திருப்பி கொடுக்க சொல்லிவிட்டு ஹோட்டலுக்கு போய்விடலாமா என்று ஒரு கணம் தோன்றினாலும் அடுத்த கணமே மதுரத்துக்கு மனசு புண்படுமே என்ற தயக்கமாகவும் இருந்தது. தயக்கத்தோடு தயக்கமாக அவன் சாப்பிட்டு கை கழுவியதும் பத்தர் மேலே வந்தார். கவலைப்படாதீங்க தம்பி, தப்பான காரியத்துக்கு நான் எப்பவும் ஒத்தாசையாக இருக்க மாட்டேன். எது கில்ட்டு எது அசல் எனக்கு நல்லா தெரியும். வீணா மனசு நோக பண்ணாதீங்க. அவர் என்ன சொல்கிறார், யாரை பற்றி சொல்கிறார் என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. அவன் அவரை மறுத்து பேசவில்லை. அந்த மௌனத்தின் அங்கீகாரம் பத்தருக்கு திருப்தி அளித்திருக்க வேண்டும். உடனே அந்த பேச்சை விட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு கமிட்டி ஆபீஸ் கூட்டத்தை பற்றி விசாரிக்க தொடங்கினார் அவர். அவனும் அவருக்கு அதை விவரித்து சொல்லலானான். பத்தர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். சொல்லி முடிந்ததும், சாயங்காலம் முத்திரலப்பனும் குருசாமியும் வருவாங்களா, இல்லை யார்ட்டாவது தகவல் சொல்லி அனுப்பணுமா என்று அவரை கேட்டான் அவன். தகவல் சொல்லி அனுப்ப வேண்டியதில்லை, அவர்களே சாயங்காலம் வருவாங்க, பொழுது சாயற வரைக்கும் பார்ப்போம் என்று பதில் சொல்லிவிட்டு கடை வேலையை கவனிக்க சென்றார் அவர். மொட்டைமாடி பக்கமிருந்து மறுபடி அந்த வேணக்குரல் ஒலித்தது. சாப்பாடு பிடிச்சிருந்ததா? காலி டிஃபன் காரியரோடு எழுந்து படியேறி மொட்டைமாடிக்கு போனான் அவன். டிஃபன் காரியரை திருப்பி கொடுத்து விட்டு அவன் கேட்டான், நீ என்னை ரொம்ப சிரமப்படுத்துற மாதிரி, உங்களை முத முதல்ல பார்த்ததுலேருந்து இந்த கொஞ்சம் மாசமாக என் மனசை நீங்கள் எவ்வளவு சிரமப்படுத்தியிருப்பாங்க தெரியுமா? அதுக்கு பதில் நீங்களும் இப்போ சிரமப்படுவது தான் நியாயம். இப்படி நிதம் சாப்பாடு கொடுக்கறது சாத்தியம் இல்லை. முடிஞ்ச போது கொடுக்குறேன், முடியாத போது வெளியில் சாப்பிடுங்கோ. பிரயோஜனப்படாத விருந்தாளிக்கு விழுந்து விழுந்து உபசாரம் செய்கிறாய். வந்து போகிறவர்கள் தான் விருந்தாளிகள், நிரந்தரமாக தங்கிவிட்டவர்களே அந்த வார்த்தையை குறிக்காது. எங்கே தங்கிவிட்டவர்களே? இங்கே என்று நெஞ்சை தொட்டி காட்டி சிரித்து கொண்டே அவள் உள்ளே போய்விட்டாள். வாதங்களால் ஜெயிக்க முடியாத நளினத்துக்கு தோற்று போய் உள்ளே படியிறங்கி திரும்பினான் ராஜாராமன். அவளிடம் எப்படி பேசி ஜெயிப்பது அல்லது தோற்க செய்வதென்று தெரியவில்லை அவனுக்கு. புதுக்கோட்டையிலிருந்து வரும்போது பிரகதீஷன் அவனுக்கு நிறைய புத்தகங்கள் கொடுத்து அனுப்பியிருந்தார். அந்த சாயங்காலம் வரை புத்தகம் படிப்பதில் கழிந்தது. சாயங்காலம் முத்திரலப்பனும் நண்பர்களும் வந்தார்கள். ஊர்வலம் மாநாட்டு ஏற்பாடுகளை கவனிக்கணும், சத்தியமூர்த்தி வாராராம் என்று முத்திரலப்பன் குருசாமி முதலிய நண்பர்களிடம் விவரித்தான் ராஜாராமன். மாகாண மாநாடு தங்கள் ஊரில் நடக்கப் போகிறது, சத்தியமூர்த்தி தலைமை வைக்க வரப்போகிறார் என்ற செய்தி எல்லோருக்குமே உற்சாகத்தை தந்தது. வசூலில் தங்கள் பங்கு அதிகமாக கொடுப்பதற்காக 4 கோபுரவாசலிலும் உண்டியல் ஏந்தி நிற்கலாம் என்று யோசனை கூறினான் குருசாமி. முத்திரலப்பன் குருசாமி கிண்டல் பண்ணினார். மீனாட்சி அம்மனுக்கு போட்டியா என்ன? பையில் இருக்கிறது எல்லாம் வாசல்லையே நீ பறிச்சுக்கிட்டேனா? கோயிலுக்கு உள்ளே இருக்கிற உண்டியல்களோட கதி என்ன ஆறுது? பாரத மாதாங்கிற பெரிய அம்மனை சிறை மீட்கணும்னு எதையும் செய்யலாம். அந்த மீனாட்சி அம்மனுக்கே வாயிருந்தா வாசல் நிற்கிற கதர்குள்ளாக்காரனோட உண்டியலில் உள்ள போடுற காசை போடுங்கன்னு அதுவே சொல்லி ஆசீர்வாதம் பண்ணும் என்று குருசாமி முத்திரலப்பனுக்கு பதில் சொன்னான். நீ சொல்ற அப்பனே, ஆனா எத்தனை மகாத்மாக்கள் பிறந்தாலும் இந்த ஜனங்களுக்கு புத்தி வராது போல இருக்கு. இன்னைக்கு வஸ்திராலயத்துல இருந்து 1 மூட்டை கதர் துணியை வாங்கி சுமந்துக்கிட்டு தெரு தெருவா போனேன். ஒருத்தன் கேட்டான், வாதியாரையா உமக்கே இந்த வம்பு, விருதுபட்டி சனியனை வேலைக்கு வாங்குறாப்ல, இதுல நீர் ஏன் போய் மாட்டிக்கிறீரு? பேசாம டானா டாவனான்னு சொல்லி கொடுத்துட்டு கூடாது. இன்னொரு சர்பத்துக்கிறக்காரன் கேள்வி பண்ணான், இடம் தெரியாம ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி வக்கீல் வீட்டுல போய் கரு சட்டையோட நுழைஞ்சு வச்சேன், அடிக்கவே வந்தாங்க. கடைசியில் எங்கிட்ட மனசு கொணாம கதர் வாங்கினது யாருங்கிற, நான் வேலை பார்த்தப்ப கூட இருந்த 2-3 வாத்தியாரங்களும் தெக்கு வாசல் நல்ல முத்து பிள்ளையன்தான் முகமலர்ந்து வாங்கினாங்க. முத்துரலப்பன் கதர் விற்க போன அனுபவத்தை கேட்டு ராஜாராமனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. காரைக்குடி விடைபெற்று கொண்டு புறப்படும் போது பரகதீஸ்வரன் தன்னிடம் கதர் விற்பது பற்றி கூறி அனுப்பியிருந்தது மீண்டும் ஞாபகம் வந்தது. முத்துரலப்பன், நாளைக்கு வஸ்திராலயத்துக்கு புறப்படுறப்போ இங்கே வந்து போங்க, நானும் உங்களோட வரேன் என்றான் ராஜாராமன். நீ வரணுமா ராஜா? மாகாணாட்டு வேலை ஊர்வல ஏற்பாடு எல்லாம் இருக்கே, அதையெல்லாம் கவனிக்க வேண்டாமா நீ என்றார் முத்திரலப்பன். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாளை சுற்றலாம் என்று ராஜாராமன் பிடிவாதம் பிடித்தான். மாகாண மாநாட்டு வேலைக்காக வெளியே சுற்றி பார்க்க வேண்டியவர்களை அன்று மாலையிலேயே பார்த்தார்கள் அவர்கள். சுப்பராமன் அவர்களையும் ஜோசப் சாரையும் பார்த்து சில யோசனைகளை கேட்டுக்கொண்டார்கள். வைத்தியநாதையர் வேறு அரசில் இருந்தார். 7:30 சந்தைப்பேட்டை தெருவிலிருந்து முத்துரலப்பனும் குருசாமியும் மற்ற நண்பர்களும் விடைபெற்று கொண்டு போய்விட்டார்கள். வாசசாலைக்கு போவதற்கு முன் ராஜாராமனுக்கு சொந்த தேவைக்காக சில சாமான்கள் வாங்க வேண்டியிருந்தது. மதுரையில் வீட்டை ஒழித்து சாமான்களை மேலூரில் கொண்டு போய் போடுவதற்கு முன் பத்தன் ஞாபகமாக அவருடைய துணிமணிகள் புத்தகங்கள் அடங்கிய ட்ரங்கு பெட்டியை வாசசாலையில் கொண்டு வந்து வைத்திருந்தார். ஆனாலும் தண்ணீர் பிடித்து வைத்துக் கொள்ள ஒரு வாளி, அவசரத்துக்காக வெந்நீர் வைத்துக் கொள்ள ஒரு சிறிய கரியடுப்பு எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. புது மண்டபத்துக்கு போய் இந்த சாமான்களை வாங்கிக் கொண்டு கீழே வாசல் வழியாய் வடக்காடி வீதி வந்து குறுக்கு வழியில் வாசசாலையை அடையும் போது 8:30 ஆகியிருந்தது. பத்தர் கீழ் கடையை பூட்டி கொண்டு புறப்பட தயாராகி கொண்டிருந்தார். சாவி அவனிடம் கொடுத்து விட்டு, உடம்பு ரொம்ப எலச்சி கருத்து போயிருக்கீங்களாம் தம்பி, வெளியே கண்ட கண்ட இடத்துல சாப்பிட வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு நானே எல்லாம் தரேன், உடம்பு தேறுகிற வரை இங்கேயே சாப்பிட சொல்லி அவர்கிட்ட வற்புறுத்தி சொல்லுங்க பத்தரே அப்படின்னு மதுரம் பிடிவாதம் பிடிக்குது. அது எப்படி சாத்தியமாகும் பத்தரே? ஒரு நாளை போல அம்மாவுக்கு தெரியாம அதுதான் எப்படி சாப்பாடு எடுத்து கொடுக்கும்? நான் தான் நாளிடம் அலையிறவன், எப்படி சாப்பாட்டுக்காக இங்கேயே ஓடி வர முடியும்? உங்களுக்கு முடியுமா இல்லையாங்கிறதான் கேள்வியை தவிர அதுக்கு முடியுமாங்கிற கேள்வியே இல்லை தம்பி. அந்த வீட்டுக்கு அதுதான் ராணி. இந்த மாதிரி விஷயத்திலேயே உங்க கெட்டிக்காரத்தனம் என் கெட்டிக்காரத்தனம் எல்லாம் அதனோட சாமர்த்தியத்துக்கு உறவோட காணாது. குறிப்பறிஞ்சு காரியங்கள் செய்யறதுக்குள்ள அதுக்கு இணையே சொல்ல முடியாது. தனபாக்கியத்தை தவிர அந்த வீட்டுல அவர் தம்பி மதுரத்தோட மாமா கிழவன் ஒருத்தனுக்குறான். ரொம்ப நாளா மிருதங்கத்தை தட்டி தட்டியே என்னவோ அவன் டமார செவிடாகி போயிட்டான். மங்கம்மான்னு ஒரு வேலைக்கார கிழவி இருக்கா, அவளே தான் சமயக்காரியம். அவ மதுரத்துக்கு ரொம்ப அந்தரங்கம். தனபாக்கியம் பெத்தாலே தவிர மதுரத்தை சீராட்டி ஊட்டி வளர்த்தவ மங்கம்மா தான். அவளுக்கு மதுரம் செல்ல பின்ன மாதிரி. இப்ப எதுக்கு இந்த குளமுறை கதையெல்லாம் சொல்றீங்க பத்தரே? ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு அது சொல்கிறபடிதான் செய்யுங்களேன்னு சொல்ல வந்தேன். பத்தரே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன சொல்கிறீங்க தம்பி? உம்மை பேச்சை கேட்டு வாசசாலைக்கு இந்த மாடியை வாடகைக்கு பிடிச்சது தான் சொல்கிறேன். அதில் என்ன தப்பு? என் பிரியமெல்லாம் தேசத்திற்காக செலவிட வேண்டிய நேரத்தில் இன்னொருடைய பிரியத்தில் நான் மூழ்க முடியாது. தேச மேலே பிரியம் செலுத்துறதுல மதுரமும் குறைஞ்சவே இல்லை. அதுவும் ராட்டை வாங்கி வச்சு கதிர் நோக்குது. வீணா வாசிக்கிறதுல உள்ள பிரியம் நூல் நூற்கத்துலையும் அதுக்கு இருக்கு. அதுவும் மகாத்மா காந்தியை தெய்வமாக கொண்டாடுது. அசனோட வீட்டுக்கு வீணை கச்சேரி கேட்கற வருகிற நாதமங்கலம் ஜமீன்தாரும் திருவேங்கட முதலியாரும் தென்கர வக்கீலும் ஜஸ்டிஸ்காரங்க தான் என்றாலும் அது பிரிட்டிஷ் ஆட்சியை வெறுக்குது. அதுக்கு தேசத்துக்கு மேலே உள்ள பிரியமும் உங்கள் மேலே உள்ள பிரியமும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். சொல்லப்போனால் தேசத்து மேலே உள்ள பக்தியால் தான் அதுக்கு உங்கள் மேலேயும் பக்தி ஏற்பட்டுருக்கு. உங்களை பார்க்கறதுக்கு முந்தையே அது ராட்டை நோக்குது, உங்களை பார்க்கறதுக்கு முந்தையே காந்தியை கொண்டாடுது. அதனால் தம்பி இங்கே பாருங்க, எனக்கு சுற்றி வளைச்சி பேச வராது. இது கில்ட் இல்லை, அசல் சொக்க தங்கம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உங்க பாடு. யாரோ நாகமங்கலம் ஜமீன்தார் நீங்களே, யார் அது? அதான் அன்னைக்கு கோவிலில் பார்த்தீங்களாமே தம்பி, கழுத்துல தங்கச்சங்கிலியோடு இருந்திருப்பாரு. அவர் எதுக்கு இங்கே வருகிறார்? எப்போவாது அவரும் திருவேங்கட முதலியாரும் தென்கர வக்கீலும் வீணை கேட்க வருவாங்க. சில நேரம் ஒன்று பேச தோன்றாமல் நின்றான் ராஜாராமன். வாளியையும் குமட்டி அடுப்பையும் அவன் கையிலிருந்து வாங்கி கொண்டு மாடி வரை உடன் வந்து கொடுத்து விட்டு புறப்பட்டார் பத்தர். அருகில் குப்பெந்த மல்லிகைப்பூ வாசனை கமகமத்தது. ராஜாராமன் திரும்பி பார்த்தான். வாசசாலை சூழலில் இருந்த காந்தி படம், திலகர் படம், பாரதியார் படம் எல்லாவற்றிற்கும் மல்லிகை பூச்சரம் போட்டிருந்தது. இது மதுரத்தின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. மொட்டை மாடியை இணைக்கும் படிக்கு மேலே மரநிலைதான் உண்டு, கதவு கிடையாது. ஆனாலும் பின்பக்து மொட்டை மாடி சுவருக்கும் வாசசாலை மொட்டை மாடி சுவருக்கும் நடுவே முக்கால் பாக நீளம் இடைவெளி உண்டே, எப்படி தாய் வர முடியும் என்பது அவனுக்கு வியப்பாகவே இருந்தது. சந்தேகத்தோடு மேலே படியேறி போய் பார்த்தான் அவன். இரண்டு சுவர்களையும் ஒரு பழைய ஊஞ்சல் பலகை பாலம் போட்டார் போல் இணைத்துக் கொண்டிருந்தது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மதுரம் வெள்ளித்தட்டில் ஆவி பறக்கும் இட்லிகளுடன் அந்த பலகை வழியை ஏறி நடந்து வந்தாள். அவள் கையில் இலையும் இருந்தது. ராஜாராமனுக்கு திடீரென்று அவளை கேலி செய்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. சோரேறி குதிக்கிற அளவுக்கு வந்தாச்சு இல்லையா மதுரம்? என்ன செய்யறது, போனா போறதுன்னு நான் அதை செய்யாட்டா நீங்க செய்ய வேண்டி வருமே. நான் ஏன் செய்யறேன்? வேண்டாம், நானே ஏறி குச்சிக்கிறேன். வீணாதுக்கு ஒரு சண்டையா? சாப்பிட உட்காருங்கோ. மொட்டை மாடியிலேயே உட்காரட்டுமா? வேண்டாம், திறந்த வழியில சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம், தவிர வெக்கையாவும் இருக்கும். சூரரி குதிக்கப்படாதுன்னு சாஸ்திரம்னு சொல்லல போல இருக்கே. சூரரி குச்சி பாக்குறபடி என்னை சிரமப்படுத்துற தெய்வத்தை கேட்க வேண்டிய கேள்வி அது. அவன் உள்ளே வந்து உட்கார்ந்தான். அவள் இலையை போட்டு இட்லி எடுத்து வைத்தாள். அந்த வலைகள் அணிந்த அழகிய ரோஜா பூக்கை வெள்ளை வெளையர் என்று மல்லிகை பந்து போல் இருந்த இட்லியை எடுத்து வைப்பது செந்தாமரை பூ ஒன்று வெண்தாமரை பூவை பரிமாறுவது போல் இருந்தது. செல்லத்தம்மன் கோவில் செக்கு நல்லனையும்
மிளகா பொடியும் இட்லி அமுதாய சிந்தனை. உங்க அம்மா வந்துட போறாளேன்னு பயமில்லையா மாத்திரம் ரொம்ப நிதானமா பரிமாறுறியே. இன்னைக்கு பிரதோஷம், பிரதோஷம் சோமவாரம்னா எங்க அம்மாவும் மாமாவும் முதல்ல திருப்பூரம் பண்றோம், அப்புறம் மீனாட்சி கோயில், அப்புறம் பழைய சொக்கநாதர் கோயில், எல்லாத்துக்கும் போயிட்டு அர்த்த ஜாமம் முடிஞ்சப்பறம்தான் திரும்புவாங்க. நீ போகல கோவிலுக்கு, என் கோவில் தான் இங்க பக்கத்திலேயே வந்தாச்சு. இப்படி சொல்லிவிட்டு அவன் ஆத்மாவிலேயே ஊடுருவி பதிவது போல் புன்னகை பூத்தாள் அவள். புதிய கறி அடுப்பும் வாளியும் அவள் பார்வையில் தென்பட்டன. என்னது மெல்ல மெல்ல இந்த அறையிலேயே ஒரு பெரிய சம்சாரியா மாறிண்டு வராப்புல இருக்கே. ஆமா, அதுவும் இந்த சமயத்தில் இந்த அறையை யாராவது பார்த்தால் ஒரு சம்சாரம் நடந்து கொண்டிருப்பது போல்தான் தெரியும். இதை கேட்டு அவள் கலீரென்று சிரித்து விட்டாள். சிரித்த உடனேயே நானே தலை கவிழ்ந்தாள். ஓர கண்களால் பருகுவது போல் அவனை தாபத்தோடு பார்த்தாள். மதுரம் என்ன, நீ ரொம்ப அற்புதமா வீணா வாசிக்கிற, இப்ப இங்க கொண்டு வந்து வாசிக்கட்டுமா? வேண்டாம், காலையில நீ அங்கிருந்து வாசிக்கிறத கேட்டுத்தான் கண் முழிக்கிறேன். உங்களை எழுப்பி விடத்தான் நான் வாசிக்கிறேன் இல்லையா, எழுந்திருக்கிறேன். மறுபடியும் உன் வாசிப்பு தூங்க வைத்து சொப்பன லோகத்துக்கு கொண்டு போகிறது. தூங்கி விடுகின்றேன். ஜாக்கிரத, என் வீணா கச்சேரிக்கு ரேட் அதிகம். ஒரு கச்சேரிக்கு 500 ரூபாய் வாங்குறா எங்க அம்மா. நாகமங்கலம் ஜமீன்தார் அதை இங்கேயே வந்து தந்துடுறாரு. நான் ஜமீன்தார் இல்லையே மதுரம். தேவதைகள் ஜமீன்தார்களை விட பெரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். சில சமயங்களில் நீ பாடுவதை விட பேசுவதே சங்கீதமா இருக்கிறது மதுரம். நீங்க புகழாதீங்கோ, நீங்க புகழ்ந்தா எனக்கே கிறுக்கு பிடிச்சிடும் போல இருக்கு. திடீரென்று வேறொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து அதை அவளிடம் சொல்ல தொடங்கினான் ராஜாராமன். மாகாண காங்கிரஸ் மதுரையில கூட போறது, சத்தியமூர்த்தி தலைமை வைக்க போறார், அதுக்கான சில வேலைகளை நானும் செய்யணும். நாளிலிருந்து பண வசூலுக்காக உண்டில் எடுக்க போறோம். பகல் சாப்பாடு எங்கெங்க நேர்ந்ததோ அங்கேதான். எனக்காக நீ பகல் சாப்பாடு வைக்க வேண்டாம், மறுபடி நான் சொல்றவரை விட்டுடு. அது சரி, அந்த வசூலுக்கு நானும் கொஞ்சம் பணம் தரலாமோ? நீயா, ஏற்கனவே நீ நிறைய செஞ்சிருக்க, அதுக்கு நான் கடன்பட்டிருக்கேன். இப்ப வேற சிரமம் இருக்கு. கடன் கடன் நீங்க சொல்றதா இருந்தா இப்பவே நான் இங்க இருந்து எழுந்து போயிருவேன். கொடுக்கறத மரியாதை வாங்கிக்கணும், வாங்கி காட்டா உண்டையில கொண்டு வந்து போடுவேன். அப்ப எப்படி தடுப்பீங்க நீங்க? கேட்டுவிட்டு சிரித்தாள் அவள். அது சரி, மரியாதையா வாங்கிக்கணும்னியே, அது யாருக்கு மரியாதை? தப்புத்தான், அப்படி சொன்னதுக்காக கன்னத்துல போட்டுக்கிறேன். கன்னத்திலயும் போட்டுக்க வேண்டாம், காலிலையும் போட்டுக்க வேண்டாம், பணத்தை எடு. அரைத்த சந்தனம் போல் செழுமை மின்னும் தோளில் ரவிக்கை மடிப்பிலிருந்து 200 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அவள். அவன் தேய்த்து போனான். அந்த நோட்டுகளில் பச்சை கற்பூர வாசனை கமகமத்தது. அவன் வாங்கி கொண்டான். பணம் மணக்கிறது மதுரம், கொடுத்தவர்களின் கைராசி போல் இருக்கிறது. ஒருவேளை வாங்கி கொண்டவர்களின் கைராசியாகவும் இருக்கலாம். திரும்ப புறப்படும் போது திடீரென்று அவன் எதிர்பாராத சமயத்தில் அவனுடைய பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு தட்டுடன் புறப்பட்டாள் அவள். அவள் செய்கை அவனை மெய்சிலுக்க செய்தது. அந்த சிலிப்பிலிருந்து நீண்ட நேரமாக மீள முடியவில்லை. அவள் போன பிறகு சிறிது நேரத்திற்கு பின் அவளுடைய மாடி அறையிலிருந்து பாடல் கேட்டது. தெளியிலேது ராமா பக்தி மார்க்கமும் உருக்கி உருக்கி பாடினாள். மிக இங்கிதமாக பக்தி செய்கிற ஒருத்தி பக்தி மார்க்கம் தெரியவில்லையே என்று பாடுவதை கேட்டு அவனுக்கு வியப்பாய் இருந்தது. அந்த 200 ரூபாய் நோட்டுகளை கண்களில் ஒற்றிக்கொண்டான் ராஜாராமன். ஆத்மாவின் ராகங்கள் அத்தியாயம் 6 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சோலை ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் முனைவர் வி. அன்புமணி. நன்றி.